கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா.
கற்றனைத்தோறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் நாம் துவங்கிய நம்பிக்கை ஆண்டில் பாதிக்கும் மேல் பயணம் செய்துள்ளோம். நமது நம்பிக்கையை வளர்க்கும் பல நிகழ்வுகள் திரு அவையிலும் நம் தனிப்பட்ட வாழ்விலும் நிகழ்ந்துள்ளன. இவற்றுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இவ்வாண்டு நவம்பர் 24 கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு நம்பிக்கை ஆண்டு நிறைவு பெறும். இந்த ஞாயிறு முதல் நம்பிக்கை ஆண்டின் இறுதி ஞாயிறு முடிய அடுத்த 25 ஞாயிறுகளில் நாம் சிந்திக்கவிருக்கும் நற்செய்தி பகுதிகள் லூக்கா நற்செய்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளன. லூக்கா நற்செய்தி கருணையின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. மற்ற 3 நற்செய்திகளை விட இந்த நற்செய்தியில் இயேசுவின் மனிதத்தன்மை அழகாக வரையப்பட்டுள்ளது. நற்செய்தியாளர் லூக்கா ஓர் ஓவியர் என்பது மரபு. ஓவியருக்கே உரிய மென்மையான மனம் கொண்டு அவர் இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட மென்மையான நேரங்களை அழகுற தீட்டியுள்ளார். அன்பு இதயங்களே, இயேசுவை மட்டுமல்ல இன்னும் பலரை நற்செய்தியாளர் லூக்கா மிக அழகாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆயக்காரர்கள், பாவிகள், நோயுற்றோர், பெண்கள், சிறப்பாக கைம்பெண்கள் ஆகியோருக்கு லூக்கா தகுந்த மதிப்பளித்துள்ளார். இயேசு ஆற்றிய புதுமைகளிலும் கூறிய உவமைகளிலும் இவர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கென நமக்கு தரப்பட்டுள்ள முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் கைம்பெண்களை மையப்படுத்திய 2 நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளன. இவ்விரு கைம்பெண்களும் தங்கள் வாழ்வின் ஒரே நம்பிக்கையாயிருந்த தங்கள் மகன்களை பறிகொடுத்த பின் மீண்டும் அவர்களை உயிரோடு பெறுகின்றனர். அரசர்கள் 17:17 நாம் சந்திக்கும் சாரிபாத்து ஊரைச் சேர்ந்த கைம்பெண் இறைவாக்கினர் எலியாவுடன் போராடி தன் மகனை மீண்டும் பெறுகின்றார். லூக்கா நற்செய்தி 7 நாம் சந்திக்கும் நயீன் ஊரைச் சேர்ந்த கைம்பெண்ணுக்கோ இறைமகன் இயேசு தானாகவே முன்வந்து இந்த புதுமையை ஆற்றி அவருக்கு ஆனந்த அதிர்ச்சியை தருகின்றார்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு இதயங்களே, நயின் ஊரைச் சேர்ந்த கைம்பெண்ணுக்கு இயேசு ஆற்றிய இந்த புதுமையில் முதலில் மனதில் படும் ஒரு சிறப்பு அம்சம் இயேசு தானாகவே முன்வந்து இந்த புதுமையை செய்வது. லூக்கா நற்செய்தியில் இயேசு நலம் நல்கும் புதுமைகள் 17 காண கிடக்கின்றன. அவற்றில் 11 புதுமைகளில் நோயுற்றோர் அல்லது அவர்கள் சார்பாக வேறொருவர் விண்ணப்பிக்கும் போது இயேசு குணமளிக்கின்றார். மீதம் 6 புதுமைகள் விண்ணப்பங்கள் ஏதுமில்லாமல் நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். நயீன் கைம்பெண்ணுக்கு இயேசு ஆற்றிய இந்த புதுமை அவற்றில் ஒன்று. ஒரு விதவைத்தாயின் நிலை என்ன என்பதை அன்னை மரியாவின் வழியாக நேரடியாக நன்கு உணர்ந்த இயேசு இந்த புதுமையை எவ்வித அழைப்போ விண்ணப்பமோ இன்றி ஆற்றுகின்றார். அன்பு இதயங்களே, இயேசு ஆற்றிய இந்த புதுமை முன்னறிவிப்பு ஏதுமின்றி நாம் வாழ்வில் பெற்றுள்ள அல்லது செய்துள்ள நல்ல செயல்களைப் பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. உதவிகள் தருவதிலும் பெறுவதிலும் பல வகைகள். உதவி தேவை என்று ஒருவரிடம் கூறும்போது அல்லது விண்ணப்பிக்கும் போது அந்த உதவியை தருவதிலும் பெறுவதிலும் ஒரு தனி நிறைவு கிடைக்கும், உண்மைதான். ஆனால் அதைவிட மேலான ஒரு நிலையும் நம் வாழ்வில் அவ்வப்போது நிகழ்வது உண்டு. நமது தேவைகளை யாரிடம் சொல்வது, சொன்னாலும் என்ன பலன் கிடைக்கப் போகின்றது என்ற கவலையிலும் விரக்தியிலும் நாம் இருந்தபோது நம் நண்பர்களோ அல்லது முன்பின் தெரியாதவர்களோ நம் மனதை அறிந்தவர்கள் போல் அவர்களாகவே முன்வந்து நம் தேவைகளை தீர்த்து வைத்ததில்லையா? அப்போது நாம் ஆனந்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றோம் இல்லையா? செய்கின்ற உதவிகளை படம் பிடித்து போஸ்டர் ஒட்டி கட்அவுட் வைத்து ஆர்ப்பாட்டம் செய்வதையெல்லாம் பார்த்து பழகிவிட்ட நமக்கு இப்படி நண்பர்களோ அல்லது முன்பின் தெரியாதவர்களோ உதவிகள் செய்துவிட்டு வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போகும்போது ஏதோ அந்த இறைவனே இவர்கள் வடிவில் வந்து போனது போல் நாம் உணர்ந்ததில்லையா? அன்பு இதயங்களே, அந்த நிலைதான் இந்த புதுமையிலும். கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்துக்கொண்டு கொட்டும் என்று நாம் சொல்லும் பழமொழிக்கு உயிரூட்டம் தருகின்றது இந்த புதுமை.
கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே, தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும்
அன்ப இதயங்களே, யூதர் குலத்தில் பொதுவாகவே பெண்கள் இரண்டாம் நிலை குடிமக்கள். அதிலும் கைம்பெண்களின் நிலை இன்னும் பரிதாபமானது. இன்றும் நம் நாட்டில் இந்த நிலைதானே. நல்ல காரியம் நடக்கும் வேளையில் அங்கு கைம்பெண்களுக்கு இடமில்லை. அப்படியே அவர்கள் அங்கு வந்தாலும் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்பன போன்ற நியதிகள் இன்னும் நம் பழக்கத்தில் இல்லையா? இவ்விதம் யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நயீம் கைம்பெண்ணுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரது ஒரே மகன். அவரை அந்த தாய் எவ்வளவு அன்போடு நம்பிக்கையோடு வளர்த்திருக்க வேண்டும்! தனி ஒரு பெண்ணாய் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பது நாம் வாழும் இக்காலத்தில் கண்ணால் காணும் ஓர் யதார்த்தம். இத்தனை சவால்களையும் பயங்கரமான சூழல்களையும் சமாளித்து அந்த கைம்பெண் வளர்த்த அந்த நம்பிக்கைக்கு உரியவர் இதோ பிணமாக எடுத்துச் செல்லப்படுகின்றார். அன்பு இதயங்களே, தான் பெற்ற பிள்ளையை புதைப்பதுதான் பெற்றோருக்கு பெரும் வேதனை, பெரும் தண்டனை. தான் பெற்ற பிள்ளை சாகும் நிலையில் இருக்கும்போது எத்தனை பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக தங்கள் உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நயீன் கைம்பெண்ணும் இப்படி வேண்டியிருப்பார். தன் ஒரே மகனை காப்பாற்ற சாவோடு போராடியிருப்பார். அவரது வேண்டுதல்கள், போராட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து இப்போது அந்த பெண் வாழ்வின் விளிம்புக்கு, விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்டிருந்தார். ஒருவேளை மகனது அடக்கத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வாழ்வையும் முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஒரு நடைப்பிணமாக அந்த சவ ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த அந்த தாயின் நிலையை இயேசு நன்கு உணர்ந்தவராய் அவரை கேட்காமலேயே இறந்த மகனை உயிர்ப்பிக்கின்றார். மகனை மட்டுமல்ல அன்புள்ளங்களே, அந்த தாய்க்கும் இயேசு மறுவாழ்வு தருகின்றார்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்று நாம் சிந்திக்கும் இரு நிகழ்வுகளும் இளையோரின் மரணம் பற்றி குறிப்பிடுகின்றன. பொதுவாகவே மரணம் ஈடு செய்ய முடியாத ஓர் இழப்பு என்பது நம் அனுபவம். அதிலும் இளவயதில் ஒருவர் இறக்கும்போது நமது மனம் வேறற்ற மரம் போல் சாய்ந்து விடுகின்றது. அவ்வேளைகளில் இறைவனின் அருள்கரம் நம்மை தாங்க வேண்டும், மரணத்தையும் தாண்டிய ஒரு நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும். மரணம் ஒரு முடிவல்ல, இறுதி வெற்றி சாவுக்கு அல்ல என்பதை உணர்த்தும் பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். மரணம் தன்னை வெற்றி கொள்ளாமல் மரணத்தை ஒரு வகையில் தான் வென்ற ஒரு மருத்துவரின் கதை இதோ. மருத்துவமனை ஒன்றில் இளையவர் ஒருவர் சேர்க்கப்பட்டார். அவர் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. மிக கடினமான அந்த அறுவை சிகிச்சையை ஆற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் அந்த நேரத்தில் அங்கு இல்லை. எனவே அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு அனுப்பப்பட்டது. மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்த அந்த இளையவரின் தந்தை ஆபரேஷன் தியேட்டருக்கு அருகே நிலை கொள்ளாமல் தவித்தார். அறுவை சிகிச்சை ஆற்றக்கூடிய டாக்டர் வர தாமதமாகியதைக் கண்டு தந்தைக்கு கடும் கோபம். அந்த வேளையில் குறிப்பிட்ட அந்த டாக்டர் வந்து சேர்ந்தார். அவரிடம் தந்தை, டாக்டர் ஏன் இவ்வளவு தாமதம், உங்களுக்கு பொறுப்பே இல்லையா என்று கத்தினார். டாக்டர் மிக அமைதியாக,
நான் வெளியில் இருந்தேன். எனக்கு செய்தி வந்ததும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்தேன். தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் உடனே என் பணியை ஆரம்பிக்க முடியும்
என்று பதில் சொன்னார். இதை கேட்ட தந்தைக்கு கோபம் கூடியது. அமைதியாக இருப்பதா? உள்ளே இருப்பது என் மகன். அது உங்கள் மகன் என்றால் இப்படி பேசுவீர்களா என்று மீண்டும் கத்தினார். டாக்டரோ மீண்டும் பொறுமையாக,
அது என் மகனாக இருந்தால் இறைவன் தந்தார், இறைவன் எடுத்துக்கொண்டார், இறைவனுக்கு புகழ் என்று யோபுவைப் போல் வேண்டிக் கொள்வேன். டாக்டர்கள் கடவுள் அல்ல, உயிரை நீடிக்கும் சக்தி கடவுளுக்குத்தான் உண்டு. டாக்டர்களுக்கு அல்ல. எனவே நான் ஆபரேஷனுக்கு போகின்றேன், நீங்கள் ஆண்டவரிடம் போய் வேண்டிக் கொள்ளுங்கள்
என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்றார். அடுத்தவருக்கு அறிவுரை கூறுவது எப்போதுமே எளிது, தனக்கு வந்தால் தானே தெரியும் என்று முணுமுணுத்தபடி தந்தை அவ்விடத்தை விட்டு அகன்றார். ஆபரேஷன் பல மணி நேரங்கள் நீடித்தது. தந்தைக்கு இருப்பு கொள்ளவில்லை. பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் டாக்டர் வெளியே வந்து,
உங்கள் மகன் பிழைத்துக் கொண்டார், உங்களுக்கு தேவையான மற்ற விவரங்களை நர்ஸ் உங்களுக்கு சொல்வார்
என்று சொல்லியபடி அவசரமாக கிளம்பி சென்றார். தன் மகனின் உயிரை காப்பாற்றிய டாக்டருக்கு நன்றி சொல்லவும் தந்தைக்கு தோன்றவில்லை. மாறாக தன் மகனின் நிலையை பற்றி தெளிவாக விளக்கம் தராமல் டாக்டர் சென்றது தந்தையின் கோபத்தை இன்னும் கிளறியது. என்ன டாக்டர் இவர், மமதை பிடித்தவர், மனித தன்மையே இல்லாதவர். கொஞ்ச நேரம் நின்று என்னிடம் விவரங்களை கூறினால் இவர் என்ன குறைந்தா போய்விடுவார் என்று அந்த தந்தை வாய்க்கு வந்தபடி டாக்டரை திட்டிக் கொண்டிருந்தார் நர்ஸிடம். அருகிலிருந்த நர்ஸ் கண்களில் கண்ணீர் வடிய பேசினார்.
டாக்டரின் மகன் நேற்று ஒரு விபத்தில் இறந்து விட்டார். தன் மகனின் அடக்கச் சடங்கில் பங்கேற்றுக் கொண்டிருந்த டாக்டரை நாங்கள் அழைக்க வேண்டியதாயிற்று. அவரும் மறுப்பு சொல்லாமல் வந்து உங்கள் மகனை காப்பாற்றிவிட்டார். இப்போது தன் மகனை அடக்கம் செய்வதற்காகத்தான் அவர் அவசரமாகச் சென்றார்
என்று கண்ணீருடன் கூறி முடித்தார் நர்ஸ். அன்பு இதயங்களே, தன் சொந்த மகனை இழந்த நிலையிலும் மற்றொரு உயிரை காப்பாற்றிய இந்த டாக்டர் நமக்கெல்லாம் ஒரு பேருண்மையை எடுத்துரைக்கின்றார். மரணத்துக்கு நிரந்தரமான வெற்றி கிடையாது. நாம் நினைத்தால் மரணத்தை பல வழிகளில் வெல்ல முடியும். மரணத்தையும் தாண்டி நல்ல மனங்கள் வாழ்கின்றன என்பதுதான் அந்த உன்னதமான பாடம். நயீம் கைம்பெண்ணுக்கு மறுவாழ்வு தந்த இயேசு நாம் வாழும் சமுதாயத்திலும் கைம்பெண்களை பேணி காக்கும் மதித்து வாழும் மனதை நமக்கு தர அவரிடம் வேண்டுவோம். தான் வாழ்ந்த காலத்திலும் தன் மரணத்தின் வழியாகவும் சாவுக்கு இறுதி வெற்றியை தராத இறைமகன் இயேசு, மரணத்தை தாண்டிய உண்மைகள் பல உள்ளன என்ற தெளிவை நம் அனைவருக்கும் கற்றுத்தருமாறு மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.